ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதை நிகழ்ச்சி. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மகா சிவராத்திரி மகிமை. வழங்குபவர் திருமதி தமிழரசி வெங்கடாச்சலம் அவர்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய்.
திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதிய நம்மளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்.
குழந்தைகளை, சைவர்களான நமக்கு ஒரு முக்கியமான நாள். அது என்ன நாள்னு சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காவது தெரியுமா? மகா சிவராத்திரி. வருஷத்துல ஒரு நாள் வரும் இந்த சிவராத்திரி நாளை சிவ வழிபாட்டுல இருக்கிற எந்த சைவரும் தவற விட மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கும் சைவர்கள் வீடுகள்ல சிவராத்திரிக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிடும். எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பூஜை செய்யணும், என்னென்ன பூஜை பொருட்களை எப்போ எங்க வாங்கணும், எந்த வேலைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தடபுடலா ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிடும். சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய கோயில்ல பூசைகள் ஆராதனைகள் நடைபெறும். விடிய விடிய இரவில் கண் விழிச்சு சிவநாமத்தை சொல்லி பஜனைகள் பதிகங்கள் பாடி கூடியிருக்கிற பக்தர்கள் கூட்டத்தோட அரகரா அரகரான்னு உறக்க சொல்றதே ஒரு ஆனந்தம்தான். சரி, மகா சிவராத்திரி நாள் எப்படி ஏற்பட்டது? நாம எதுக்காக அன்னைக்கு ராபூரா கண் விழிச்சு பெருமானை வழிபடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஸ்கந்த மகா புராணத்துல சொல்லப்பட்ட விவரத்தை சொல்றேன், கேளுங்க. ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சுவாமியோடைய கண்களை மூடிட்டாங்களாம். அவங்களோட கைகளால மூடிட்டாங்க. அவங்க அப்படி மூடினது ஒரு க்ஷண பொழுதுனாலும் சுவாமிக்கு அந்த ஒரு க்ஷண பொழுது நம்மள மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு பல கோடி வருஷத்துக்கு சமானம். எப்படின்னு கேக்குறீங்களா? நமக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம், நாம ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா நமக்கு அந்த ஒரு அடி எடுத்து வைக்க எத்தனை நேரம் ஆகும்? ஒரு செகண்ட் ஆகுமா? ஆனா நம்மளை விட சின்ன ஜீவராசிகள், இந்த எறும்பு நத்தை மண்புழு மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிங்களுக்கு அந்த ஒரு அடி தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். பல நிமிஷம் ஆகும்ல. அப்ப நமக்கு ஒரு வினாடினா அது நம்மளை விட சின்ன ஜீவராசிங்களுக்கு பல நிமிஷங்கள் கணக்கு, கரெக்டா? அது மாதிரிதான் நமக்கு ஒரு வருஷம்னா அது தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு 365 days, அவங்களுக்கு அது 1 day. பிரம்மாவுக்கு ஒரு கணக்கு, விஷ்ணுவுக்கு ஒரு கணக்கு. அப்ப சுவாமி தான் இவங்க எல்லாருக்கும் தலைவன். அவருக்கு ஒரு வினாடி பொழுது அவர் கண்ணை மூடிட்டா அது மற்ற ஜீவராசிகளுக்கு, மற்ற ஏனைய உயிர்களுக்கு, பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகள் கணக்காகிடும். அதனாலதான் நாம வருடா வருடம் பண்டிகைகளை கொண்டாடுறோம். இப்போ நம்ம வருஷம் தவறாம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம்னு வைங்க, நமக்கு அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற பண்டிகை. ஆனா அவருடைய நேர கணக்குப்படி அவருக்கு தினம் தினம் விநாயகர் சதுர்த்தி தான். தினம் தினம் நம்ம வருஷத்துல ஒரு வாட்டி கொண்டாடினா, ஒவ்வொரு வருஷமும் அவரை வழிபட்டா அவரை பொறுத்த வரைக்கும், அடடா இந்த குழந்தை நம்மளைய தினமும் நெய்வேத்தியம் சுண்டல் குழக்கட்டையெல்லாம் படைச்சு அழகழகா வீட்டை அலங்காரம் பண்ணி நம்மளை வழிபடுதே அப்படின்னு நினைச்சு பாரா. ஒவ்வொரு பண்டிகையும் அப்படித்தான். நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பண்டிகை நாள் அந்தந்த சுவாமிக்கு அவரை தினமும் வழிபடும் நாளாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் இடையில பல மாசம் ரெஸ்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அவங்களை தினம் வழிபடும் பேரு கிடைக்கும். இப்படி ஒரு பிரில்லியன்ட் சிஸ்டம் யாராலும் நமக்கு உருவாக்கி தர முடியும் சொல்லுங்க. சரி, நாம இப்போ புராணத்துக்கு வருவோம். அம்பாள் சுவாமியோட கண்களை மூடுறதுனால பிரபஞ்சமே இருண்டு போயிடுச்சு. அது ஒரு வினாடி பொழுதுனாலும் மற்ற உயிர்களுக்கு பல கோடி வருஷம் கணக்கு. அதனால மற்ற உயிர்கள் பல கோடி வருஷம் இருளில் மூழ்கி கிடந்தது போல ஆயிடுச்சோம். விளையாட்டுக்கு ஒரு க்ஷணம் கண்ணை மூடிய பார்வதி தேவிக்கு அந்த ஒரு க்ஷணம் எவ்வளவு விலை மதிப்பற்றது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காகவும், அவங்களுடைய தவறுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு மானுட பிறவி கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிட்டாராம் சுவாமி. பார்வதி தேவிக்கு தனக்கு மானுட பிறவி கிடைச்சு நம்ம பூலோகம் வந்துட்டோம்னு தெரிஞ்சதும் ஒரே அழுக, சுவாமி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப வருந்தி அழுதாங்களாம். அப்போ சுவாமி, கவலைப்படாதே, நீ மானுட பிறவி எடுத்து என்னை நோக்கி கடுமையா தவம் செஞ்சா நானே உன்னை தக்க சமயம் வரும்போது திருமணம் செஞ்சு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அம்பாள் பூலோகத்துல வந்து சுவாமிய நோக்கி அன்ன ஆகாரம் இல்லாம பல கோடி ஆண்டுகள் கடுமையா தவம் செஞ்சாங்க. அவங்களோட தவத்தை மெச்சி சுவாமி வந்து அவங்கள திருமணமும் செஞ்சு திருக்கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அனைத்து உயிர்களுக்கும் அம்பாள் தாய் இல்லையா? தனக்கு நடந்த இந்த கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்க கூடாது அப்படின்னு அம்பாள் நினைப்பாங்க இல்லையா? என் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கலையாம். நாம செஞ்ச ஒரு தப்புக்கு நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சது போல மற்ற உயிரினங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கணும்னு சுவாமிய பார்த்து அதுக்கான வழிய கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். பெருமானே, நான் தெரியாம செஞ்ச ஒரு தவறுக்கு என்ன மன்னிச்சு திரும்பவும் என்ன உங்களோட சேர்த்து கொண்டது போல இந்த பூலோகத்துல பல உயிர்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் பல தவறுகள் செஞ்சுட்டு அந்த பாவத்துல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு வழி சொல்லுங்களேன். என்ன போல அந்த ஜீவராசிகளால அன்ன ஆகாரம் இல்லாம பல கோடி ஆண்டுகள் தவம் செய்ய முடியாது. உங்களையே நினைச்சு உருகவும் தெரியாது, பொறுமை கிடையாது. என்னோடதுதான் இந்த தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிற பக்குவமும் கிடையாது. எவ்வளோ தவறு இருந்தாலும் அதுக்காக அவங்கள நீங்க அம்போன்னு விட்டுறவும் கூடாது. அவங்களுக்கும் விமோச்சனம் தரும் பொருட்டு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். உங்களை எப்படி வழிபட்டா உங்களுக்கு பிடிக்கும், என்னைக்கு உங்களை வழிபடணும், எந்த நாள் உகந்த நாள், என்னென்ன பொருட்கள் கொண்டு பூசிச்சா மக்களால அவங்க துயரை தீர்த்துக்க முடியும், நீங்களே அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். நாம அனைவருக்கும் தாயான அம்பாள் நமக்காக கேக்குறாங்க. ஆனா சுவாமி யாரு? தாயில் சிறந்த தயாவான தத்துவன் இல்லையா? இப்போ அம்பாளா இத கேக்குறாங்க? இல்ல இல்ல, சுவாமி தான் அம்பாளை கேட்க வச்சதே. எப்படின்னு கேக்குறீங்களா? ராமேஸ்வரம் போகிற வழியில உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. அடுத்த முறை ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க போயிட்டு வாங்க. 3000 வருஷம் பழமையான கோயில் அங்க இருக்கு. அந்த இடத்துலதான் சுவாமி அம்பாளுக்கு வேதம் ஆகமம் ஆகிய அனைத்து ரகசியங்களையும் உபதேசிச்சதா புராணம் இருக்கு. உத்திரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கை யாரு? அம்பாள். சோ அம்பாளுக்கு ரகசியங்களை உபதேசிச்ச இடம்ன்றதால உத்தர கோச மங்கைன்னு அந்த இடத்தை சொல்றாங்க. சுவாமி கிட்ட அவ்வளோ உபதேசங்களை வாங்கின அம்பாளுக்கு தெரியாதா சுவாமி கண்ண மூடி விளையாடுறது எவ்வளோ பெரிய விபரீதம்னு? அப்போ இந்த தவறு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? யாரால நடந்தது? சுவாமியேதான் நமக்கு வழி காமிக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு லீலைய புரிஞ்சாரு. இதுவும் சுவாமியோட திருவிளையாடல் தான். எதுக்காக இந்த திருவிளையாடல்? தீவினைகளால துன்பப்படுற நமக்கு அந்த வினைகளிலிருந்து வெளியேற வழிய காண்பிக்கத்தான் இந்த திருவிளையாடல். பாரு, அம்பாள் இப்படி ஒரு தவறு பண்ணாங்க, அவங்களுக்கு நான் காட்சி கொடுத்த நாள், எல்லா தவறுகளும் நான் மன்னிக்க கூடிய நாள், அதுதான் சிவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்றதுக்குத்தான் இந்த திருவிளையாடல். இப்போ நமக்கு வினைகள் இருக்குன்றத நமக்கு புரியணும் இல்லையா? புரிஞ்சாதானே அந்த வினைகளை நீக்கிறதுக்கு நம்ம சிவராத்திரி வழிபாட்டுல இறங்க முடியும். இந்த உலகத்துல நாம பிறந்த அனைவருமே நல்வினைகள் தீவினைகளின் பயன்களை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். நல்வினைகளின் பயனை சந்தோஷமா அனுபவிக்கும் போது நாம என்ன சொல்றோம்? நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் படிச்சு வேலைக்கு போனேன், ஏன் புத்திசாலித்தனம், ஏன் விடாமுயற்சி அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறோம். ஆனா இதே ஏதா கஷ்டம் வந்துச்சோ அவ்வளோதான், உடனே நான் சாமி கும்பிட மாட்டேன், என்ன இந்த சாமி சோதிக்கிறாரு, நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பேன், எவ்வளோ வழிபாடு பண்ணியிருப்பேன், நான் எவ்வளவு பூ கட்டி போட்டேன், எவ்வளோ அபிஷேகம் பண்ணேன், எனக்கு ஜாதகத்துல தோஷம், ராகு கேது என் மண்டையில உட்காந்துட்டு ஆட்டு விக்குது, ஏழரை சனி, எனக்கு புதன் சரியில்லை, வியாழன் நீசமா இருக்கு, நான் நவகிரகங்களை வழிபட போறேன் அப்படின்னு அதகலம் பண்ணிடுறோம். நல்லது நடந்தா நாம தான் அதுக்கு காரணம், அதே கெட்டது நடந்தா சாமி தான் நம்மளை ஆட்டு விக்கிறாரு, கரெக்டா? அப்படித்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளோ அட்டகாசம் செஞ்சாலும் அதையும் பொறுத்துக்கிட்டு நமக்கு அருள் செய்யறது யாரு? சுவாமி தான். அதனால அம்பாள் மக்கள் தன்னுடைய தீவினைகளை போக்கிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் கேட்கவும் அந்த ஷார்ட்கட் என்னன்னு சுவாமி சொன்னாராம். நீ தவம் செய்து, நீ பூலோகம் சென்று தவம் செஞ்சு நான் உனக்கு காட்சி கொடுத்த அந்த நாள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள், அந்த இரவு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இரவு, அந்த நாள் யாரு என்ன விதமான பாவம் செஞ்சிருந்தாலும் சரி என்னை நோக்கி மனம் வருத்தப்பட்டு வழிபட்டா அன்னைக்கு அவங்களோட பாவங்களை நான் போக்கிடுவேன்னு சுவாமி சொன்னாராம். அதனால சிவராத்திரிங்கிறது நமக்கு நம்முடைய தீவினைகளை களையக்கூடிய அற்புதமான நாள். இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புராணத்தையும் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு முறை பிரளயம் வந்து எல்லாமே சுவாமி கிட்ட ஒடுங்கின பிறகு மீண்டும் சுவாமி சிருஷ்டிய தொடங்குவாரு. அப்போ பூலோகத்துக்கு அனுப்பப்படுற உயிர்களின் நன்மை பொருட்டு அந்த உயிர்கள் தங்களுடைய தவறுகளால துன்பப்பட்டு மீண்டு வர என்ன செய்யணும்னு ஒவ்வொரு கல்பத்தின் ஆரம்பத்திலையும் நான்முகனான பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, அம்பாள் எல்லாரும் சுவாமி கிட்ட வழி கேட்பாங்களாம். அதாவது ஒரு பொருளை பேக் பண்ணி அனுப்பினா அதுக்கு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இல்லைனா ஒரு யூசர் மேனுவல் வைக்கிறோம் இல்லையா, அது போல அம்பாளுக்கு சுவாமி அவங்களோட அனுபவத்தின் வாயிலாக கொடுத்த உபதேசம் மேலே சொல்லப்பட்ட ஒரு புராணம். அதே போல நான்முகனுக்கும் விஷ்ணுவுக்கும் சுவாமி இதே போல தங்களுடைய வினைகளை களையறதுக்கு ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதுவும் ஒரு புராணமா சொல்றாங்க. என்னன்னா, ஒரு முறை நான்முகனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி வந்துருச்சான். என்ன போட்டின்னா, தான் தான் விஷ்ணுவை விட பெரியவன் பிரம்மா சொல்றாராம். விஷ்ணு என்ன சொல்றாராம், உன்னை விட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய போட்டியே வந்துருச்சான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி போட்டி போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது பெருமான் ஒரு பெரிய ஒளி பிளம்பா அவங்க மத்தியில தோன்றாராம். அந்த ஒளி பிளம்பு எங்க தோன்றுது, எங்க முடியுது அப்படின்னே காண முடியாத அளவுக்கு நீளமா பெருசா இருந்துச்சான். இவங்க ரெண்டு பேரால, யாரால, விஷ்ணுவாலையும் நான்முகனாலையும் அடியையும் காண முடியல, முடியையும் காண முடியல. உடனே அவ்வளோ நேரம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, என்ன போட்டி இருந்தது? நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி இருந்தது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்களாம், இந்த நடுவில் ஒரு பெரிய ஒளிப்பிளம் இருக்குதே, இதனுடைய அடியும் காண முடியல முடியும் காண முடியல, இதனுடைய அடியை யார் போய் பார்க்குறாங்களோ இல்லை முடியை யார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் போட்டுக்கிட்டாங்களாம். ஆர் பெரியவங்கன்னு சண்டை போடும் போதே நடுவுல ஒருத்தர் அடிமுடி காண முடியாத அற்புதமா வந்து நிற்கும் போது இவர் தான் நம்மளை விட பெரியவர்னு தோண வேணாமா? அவங்களுக்கு தோணலை பாருங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் மேல போனாரா ஒருத்தர் கீழே போனாரா. ரெண்டு பேரும் பல கோடி வருஷமா மேலையும் கீழையும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒளிப்பிழம்போட அடியையும் முடியும் காண பல கோடி வருஷங்கள் பல கோடி வருஷங்கள் பயணிச்சும் ரெண்டு பேராலையும் ஆதியையும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ விஷ்ணுவுக்கு தோணுச்சான், மகாதேவா என்ன வீண் முயற்சி, உங்களை அளக்க முடியுமா அப்படின்னு விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாராம். ஆனா பிரம்மாவை பாருங்க, அவருக்கு இன்னும் தன்னுடைய தவறு புரியல. சுவாமி சிரசுல இருந்து அப்ப ஒரு தாழம்பூ கீழே விழுந்தது, அதை கையில பிடிச்சுக்கிட்டு பிரம்மா என்ன சொன்னாரா, நான் சுவாமியோட முடிய பார்த்துட்டு வந்துட்டேன், நான் சுவாமியோட முடிய நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நம்மளன்னா இந்த தாழம்பூவை கேட்டு பாருங்க அப்படின்னு தாழம்பூவை சாட்சி சொல்லிக்கிட்டு நான் சுவாமியினுடைய முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த தாழம்பூவாது சும்மா இருந்திருக்கலாம்ல, சுவாமி தலையில இருந்ததுக்கு கர்வம் பாருங்க. அது சொல்லிச்சா, ஆமா ஆமா இவரு மேல வந்தாரு, அவர் முடிய பாத்துட்டாரு, அங்க இருந்துதான் என்னைய வந்து தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு பிரம்மா கூட சேர்ந்து இந்த தாழம்பூ சாட்சி சொல்லிச்சோம். தாழம்பூ அப்படி பொய் சாட்சி சொன்னதால அதுக்கு தண்டனையா அதுவரை பூஜையில சிறப்பா இடம் பெற்று வந்த தாழம்பூ அன்னியிலிருந்து விலக்கப்பட்டதாம். பெருமானுக்கு தாழம்பூ அது முதல் அர்ச்சனையிலையோ அலங்காரத்திலேயோ சேர்க்கப்பட மாட்டாது. பொய் சொன்னதால பிரம்மாவுக்கும் பூலோகத்துல கோயிலே இல்லாம போயிடுச்சு. சரி, மூணாவதா அடிமுடி காண முடியாம ஒருத்தர் வந்தும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களே விஷ்ணுவும் பிரம்மாவும், இப்ப அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். தாழம்பூவையும் பிரம்மாவையும் தண்டிச்சுட்டு சுவாமி உடனே மறைஞ்சிட்டாராம். அப்புறம் அவரை தேடி கண்டுபிடிக்கவே முடியல. அவர் அப்படி மறைஞ்சு போனதுக்கும் தான் அவர் அப்படி மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களோட தவறே புரிஞ்சிருக்கு. பலவாறு கதறி வேண்டியும் சுவாமி திரும்பி தோன்றவே இல்லை. நீங்க இந்த எக்ஸிபிஷன் ட்ரேட் ஃபேர் எல்லாம் போயிருக்கீங்களா, அங்க இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க, அம்மாவோட இடுப்புல உட்காந்துக்கிட்டு எனக்கு பலூன் வாங்கி கொடு, பொம்மை வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடுன்னு பாக்குறதெல்லாம் கேட்டு அடம் பிடிச்சு அழும். இறங்கி ஓடுறேன்னு அட்டகாசம் பண்ணும். கீழே இறக்கி விட்டா போதும், கடையில் இருக்கிறதெல்லாம் எடுக்க கூட்டத்துக்குள்ள ஓடும். அதே குழந்தை அவங்க அம்மாவை அந்த கூட்டத்துல விட்டுருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் கத்தறி துடிச்சு அழும் பாருங்க. அப்ப அதை சமாதானப்படுத்த அது வரைக்கும் அது கேட்டு அழுத பலூனு, பொம்மை, ஐஸ்கிரீம், கார்னு நீங்க எதை கொடுத்தாலும் அது தொடவே தொடாது, தூக்கி தூக்கி போடும். எனக்கு எங்க அம்மா தான் வேணும்னு அழும். அது போல அனைத்து உயிர்களுக்கும் பதியான சுவாமி மறைஞ்சதும் பிரம்மாவும் விஷ்ணுவும் கத்தறி துடிச்சு பெரிய தவறை பண்ணிட்டோம்னு அரற்றி நாங்க ரெண்டு பேரும் எங்க தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரி உங்களை தரிசிச்சு ஆகவே ஆகணும் அப்படின்னு பலகாலம் தவம் செஞ்சாங்களாம். பல கோடி வருஷங்கள் போனாலும் விடாம தவம் செஞ்சதால சுவாமி ஒரு நாள் மனமிறங்கி கடைசியில அவங்களுக்கு ஒரு நாள் இரவு காட்சி கொடுத்தாராம். அன்னைக்கு இரவு தான் சிவராத்திரி. தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் திருவுள்ளம் பூண்டு அருளை வாரி வழங்கும் நாள் தான் சிவராத்திரி. என்ன விதமான தவறு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ பெரிய பிரம்மஹத்தி தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு வருத்தப்பட்டு அவரை வேண்டினா எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கிடைக்கும், அவருடைய திருவருளும் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு என்னை வழிபட்டு என்னை கண் விழிச்சு வழிபட்டா சகல துக்கங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு சகல சௌபாகியங்களும் கிட்டும்னு சுவாமியே சொல்லியிருக்காராம். பிரம்மாவும் விஷ்ணுவும் பல கோடி ஆண்டுகள் இயற்றிய தவத்தை நாம ஒரே ஒரு நாள் இரவு கண் விழிச்சு பூஜை செஞ்சா போதும், சுவாமியோட பூரண அருள் நமக்கு கிடைக்கும். இப்ப உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ சிவராத்திரி விரதம் இருந்தா உடனே என் பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடுமா? நாளையில இருந்தே நான் எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் எடுத்து டாப்பரா வந்துருவேனா? நான் கேட்டது எல்லாம் எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? பாருங்க, உங்க மனசுல ஓடுற கேள்வியே என் காது கேட்டுருச்சு. பிரம்மாவும் விஷ்ணுவும் எப்படி தவம் ஏற்றுனாங்க சொல்லுங்க. தங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒதுக்கிட்டு சுவாமி மன்னிச்சால்தான், நேர்ல வந்து காட்சி கொடுத்தால்தான் என் தவத்தை முடிப்பேன்னு தவம் ஏற்றுறாங்க. நாம அவங்கள போல பூஜை அறையிலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் நாம அனுபவிக்கிற அனைத்து துன்பங்களுக்கும் நாம தான் காரணம்னு ஏத்துக்கிட்டு அவங்கள போல சுவாமி கிட்ட சரண்டர் ஆனா நமக்கும் சுவாமியினுடைய பூரண அருள் கண்டிப்பா கிடைக்கும், அதுல சந்தேகம் எதுவுமே இல்ல. சரி, சிவராத்திரினா என்ன, அது எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அதையும் இப்ப பார்ப்போம். சிவமகா புராணத்துல சூத முனிவரால் நைமிச்சாரண்ய வனத்துல இருந்த முனிவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் இப்ப நான் சொல்ற நியமங்கள். உலகத்துல முக்தி அளிக்கக்கூடியவை நாலு விஷயம். அது என்னன்னா, ஒன்னு சிவார்ச்சனை, ரெண்டாவது ருத்ர பாராயணம், மூணாவது அஷ்டமி, சோமவாரம், கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி, இந்த மூணு நாள்ல உபவாசம் இருக்கிறது, நாலாவது வந்து காசி க்ஷேத்திரத்துல மரணம். இந்த நாலுமே முக்தி அளிக்கத்தக்கவை அப்படின்னு சிவமகா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நான்கிலும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்னைக்கு வர்ற சிவராத்திரி விரதமே ரொம்ப 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 முக்கியமானது. இதை விட சிறந்த விரதம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியான சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவு 14 நாழிகைகள் இருக்கு பாருங்க. அந்த 14 நாழிகைகள் பல கோடி பிரம்மஹத்தி தோஷங்களையும் நசிக்க செய்யும் அளவுக்கு சக்தி படைச்சது. சரி, சிவராத்திரி விரதம் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? சிவராத்திரி அன்னைக்கு காலையில சீக்கிரம் கண் முழிச்சிடணும். அதான் நைட்டு ஃபுல்லா தூங்க போறோமே, இன்னைக்கு காலையில ஒரு லேட்டா ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சா என்ன அப்படின்னு எந்திரிக்க கூடாது, அதெல்லாம் போங்காட்டம். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சந்தோஷமா குளிச்சு நித்திய கர்மாக்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா முடிச்சு சுத்தமான உலர்ந்த ஆடைகளை அணிஞ்சு அவரவர் செய்யக்கூடிய பூசைகளை செய்ய வேணும். அன்னைக்கு நாள் முறுக்க அந்த விரதம், ஐயோ இன்னைக்கு நைட்டெல்லாம் கண்டு முழிக்கிறமே, இன்னைக்கு நைட் இன்னைக்கு பூரா சாப்பிடக்கூடாதே, அப்படி இருந்தா தானே இந்த விரதம் முடியும், இந்த விரதம் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, இந்த விரதம் என்ன முடிய எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு எல்லாம் எண்ணாம அன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணுமா. அதாவது ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறோம் அப்படின்னா அந்த ரேஸ்ல ஓடுறது எவ்வளவு கஷ்டம்னாலும் சந்தோஷமா செய்வோம் இல்லையா? எப்போ வரும் ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ நம்ம ஸ்டேடியத்துக்கு போகணும், சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அது மாதிரி சந்தோஷமா இருக்கணுமா, ஏன்னா நம்ம பண்ண தவறுகளை தான் நம்ம வந்து திருத்திக்க போறோம், அதுக்காக தானே. அன்னைக்கு நாள் முழுக்க உடல் தூய்மை, உள்ள தூய்மை மற்றும் உண்ணா நோன்பு கடைபிடிக்க வேணும். வீண் பேச்சு வெட்டி சண்டை கூடவே கூடாது. வீணர்களை பார்த்தா ஒதுங்கி போகணும். அன்னைக்கு இரவு ஏதாவது ஒரு சிவாலயத்துல சிவபக்தர்கள் கூட சேர்ந்து இரவு முழுக்க கண் விழிச்சு சிவநாமங்களை சொல்லியும் பாடல்கள் பாடியும் அங்க நடக்கும் 6 கால பூசைகளையும் காண வேண்டும். மறுநாள் காலை 6 மணியோட சிவராத்திரி பூஜை நிறைவு பெறும். வீடு திரும்பி பக்தர்கள் நித்திய கர்மாக்களை முடிச்சு பூசை செஞ்சு பிறகு அடியார்களோட சேர்ந்து உணவு உண்ணணும். அன்னைக்கு பகல் உறக்கம் கூடவே கூடாது. இவ்வளோ உன்னதமான விரதத்தை கடைப்பிடிச்சு இது வரைக்கும் பலன் அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு இப்ப நீங்க கேட்க போறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த விரதம் எல்லாம் யாருக்கு? பெரியவங்களுக்கு தான். நாங்கெல்லாம் இன்னும் குழந்தைங்க தான். நாங்க தான் இன்னும் வரைக்கும் ஒரு தப்பும் செய்யலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான், நைட்டு ஃபுல்லா கண் முழிக்கிறது எங்களுக்கு கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? இந்த விரதம் ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற பேதமே இந்த விரதத்துக்கு கிடையாது, எல்லாரும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா புராணங்கள்ல பார்த்தா சின்ன குழந்தைங்க பக்தி செலுத்தும் போதுதான் சுவாமி உடனே வருவாரு, பெருசு பெருசா கொடுப்பாரு. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுத போது பார்க்கடலே கொடுத்துட்டாராம் சுவாமி, இந்தா வச்சுக்கோ உனக்கு என்ன ஒரு டம்ளர் பால் தானே வேணும், இந்தா பார்க்கடலே உனக்குதான், எப்ப வேணாலும் போய் அள்ளி அள்ளி குடிச்சுக்கலாம் அப்படின்னாராம். மார்க்கண்டேயன் 16 வயசுல இறந்து போகணும்ன்றது விதி. ஆனா போய் அவரு சுவாமிய கட்டி பிடிச்சுக்கிட்டதும் சுவாமி என்ன பண்ணாரு, விதியாவது மண்ணாவது என்ன வந்து இந்த குழந்தை கட்டி பிடிச்சிருச்சு, நான் இந்த குழந்தைக்கு நான் தான் இனிமே அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணாரு, காலனையே எட்டி உதைச்சாராம். அந்த மாதிரி குழந்தைங்க அழுதா உடனே சுவாமி வந்து அருள் செய்யறத பாத்துருக்கோம். அப்ப பெரியவங்க எங்களை விட குழந்தைங்க உங்களுக்கு தான் சுவாமி சீக்கிரமா பதில் கொடுப்பாரு, சீக்கிரமா அருள் செய்வாரு. சோ நாங்கெல்லாம் 40 வயசு 50 வயசுல செய்யற இந்த வழிபாட்டை நீங்க இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடலாம், எங்களை விட நீங்க ஸ்பீடா முன்னாடி போவீங்க, சரியா? சரி, இப்போ இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு யாரு பலன் அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருது. இவ்வளோ கஷ்டமான ஒரு விரதத்தை சொல்றீங்களே, இந்த விரதத்தினால யாரு பலன் அடைஞ்சாங்க நீங்க சொல்லுங்க, நாங்க அப்பதான் நம்புவோம், சொல்றீங்களா இல்லையா? அந்த விரத பலனை யார் அடைஞ்சாங்க? எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தவங்களும் இந்த விரத பலனால எவ்வளோ பெரிய நிலைமைக்கு போனாங்கன்றத தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கந்த புராணத்துல படிச்சத சொல்ல போறேன்.